السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسول الکریم وآلہ وصحبہ اجمعین. فقد قال اللہ تعالی فی القرآن القدیم الفرقان المجید انا انزلناه فی لیلۃ مبارکۃ انا کنا منذرین. ربی اشرح لی صدری ویسر لی امری واحلل عقدۃ من لسانی یفقهوا قولی. سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவரும் ஆகிய எல்லாம் அந்த அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறது. அனலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மாதங்களிலே சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்றாக இருக்கிற ஷாபான் மாதம், அந்த மாதத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய பராத் என்கின்ற அந்த இரவும் நம்மிடையே வருகை தர காத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா மூமின்களாக இருக்கிற நம்ம மீது அவனுடைய அருமையான அற்புதமான அன்பின் அடையாளமாக மனிதர்களுக்கு சில வாய்ப்புகளை சில சவத்தில் வழங்குகிறார். அதில் ஒன்றுதான் இந்த பராத்துடைய இரவு. வாழ்க்கையினுடைய ஓட்டங்களில் கலந்து விடுகிற அந்த சூழ்நிலையில் இயல்பாகவே மனிதன் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளையும் குற்றங்களையும் செய்திருக்கிற அந்த சூழலில் அது சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பாவங்கள் சேர்ந்து சேர்ந்து மலைகள் போன்று குவிந்து இறுதியிலே அவனை மிகப்பெரிய பள்ளத்திலே தள்ளிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு வாய்ப்புகளை மனிதனுக்கு வழங்குகிறார். இந்த நாட்களிலே வருகின்ற அந்த இரவுகளில் நாம் செய்கிற அந்த நன்மையான காரியங்களின் மூலமும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமும் அல்லாஹ் தஆலா நம்ம மீது ஏற்பட்டிருக்கிற அந்த கறைகளை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராத் என்ற இரவை குறித்து, அதாவது ஷாபானுடைய சரியாக பகுதியிலே வருகிற அந்த இரவை குறித்து பல்வேறுபட்ட ஹதீஸ்களிலே நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரும்பாலான முறைகளிலே இதுபோன்ற இரவுகளில் மக்கள் பள்ளிவாசல்களிலே ஒன்று கூடி ஜமாத்தாக தொழுகை நடத்துகிற அந்த வளமை, அந்த இரவுகளிலே பயான் செய்கின்ற வளமை, அந்த இரவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலங்களிலே யாசின் ஓதி துஆ செய்கின்ற வளமையெல்லாம் அந்த காலத்திலே இருந்ததில்லை. அப்படி ஒரு தேவையும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லிவிட்டார்களோ அதற்கு பிறகு அதற்கு மாறு செய்யாமல் அவைகளை கடைபிடிக்கக்கூடிய அந்த பக்குவம் அவரிடத்திலே இருந்தது. எனவே தனித்தனியாக அவர்களது இல்லங்களிலே இதுபோன்று இரவுகளில் அவர்கள் தொழுது வருகின்ற வழக்கமும், குர்ஆன் ஷரீஃபை ஓதி வருகின்ற வழக்கமும் அவரிடத்திலே நிரந்தரமாக இருந்து வந்திருக்கிறது. அதனால் அவர்களை ஒன்று கூட்டித்தான் பள்ளிவாசலிலே இதுபோன்று செய்ய வேண்டும் என்ற நிலை அங்கே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அதை செய்து வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு செல்ல செல்ல மனிதர்களுடைய மனோநிலை, மார்க்கத்தின் மீது இருக்குகின்ற அக்கறை கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ஒரு பொதுபோக்குத்தனம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தினால் இந்த மாதிரியான சுண்ணத்துகள் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அதற்கு பின்னால் வந்தவர்கள் அதை முறைப்படி பள்ளிவாசல்களை அதற்காக வேண்டி ஒன்று கூடுவதையும் அதற்கான ஹதீஸுகளை விளக்கங்களை சொல்லுவதையும் இபாத் செய்வதையும் பின்னால் உள்ளவர்கள் அதை வழக்கமாக ஆக்கிக் கொண்டார்கள். அந்த வழக்கத்தை ஏற்படுத்தியதற்கு அதற்கு முன்னால் ஹதீஸுகளிலே அதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றன, அதற்குரிய தெளிவுகள் இருக்கின்றன, எனவேதான் அதை வழக்கமாக்கினார்கள். இஸ்லாத்திலே இல்லாத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படாத, அவர்களால் வழிகாட்டப்படாத எந்த நடைமுறைகளையும் இஸ்லாமியர்கள் பின்னால் தோற்றுவிக்கவில்லை. அந்த வளமை ஆண்டாண்டு காலங்களாக, பல நூறு ஆண்டு காலங்களாக உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் இந்த பராத்துடைய நாட்களிலே இதுபோன்று நன்மையான காரியங்களை செய்வதை வளமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பழமை இருக்கிறது, வடநாடுகளிலே கிடையாது, மக்காவிலே கிடையாது, மதீனாவிலே கிடையாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவையெல்லாம் வந்து இல்லாத செய்திகளாகும். உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் இந்த நாளிலே யாசின் ஓதுவதையும் அந்த இரவுகளிலே நின்று தொழுவதையும் இஸ்திகஃபார் செய்வதையும் திக்ர் செய்வதையும் அவர்களுடைய நாட்டுக்கு தகுந்தது போல அதை வழக்கப்படுத்தி செய்து வருகிறார்கள். உலகம் சுருங்கியிருக்கிற காலங்களிலே, தகவல் தொழில்நுட்பம் குறைந்திருக்கிற காலங்களிலே அப்படிப்பட்ட மாற்று கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே நிலை பெற்றன. இன்றைக்கு அதெல்லாம் நிலை பெறாது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே மூளையிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் கடைபிடிக்கின்ற செயல்பாடுகள் இன்றைக்கு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டே நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டன. எனவே அதுபோன்று பொய்யான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப முடியாது. அதை விட்டுவிட்டு நாம் இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தை குறித்தும் இந்த பராத்துடைய இந்த நாளை குறித்தும் சொல்லியிருக்கிற செய்திகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகின்ற செய்திகள் தான், புதிதாக என்றும் சொல்லப் போவதில்லை. ஆனாலும் கூட சிலருடைய மனோநிலை எதிரான கருத்துக்களுக்கு இடமளித்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களது உள்ளங்களிலே இந்த செய்திகள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்புகளிலே மிகச்சிறந்த ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுவார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே, இப்னு கஸீர் என்ற தப்சீரிலே குறிப்பிடுவார்கள், கால குத்துகுதாவுல் ஆஜாலு மின் ஷாபான இல ஷாபான், இந்த ஷாபான் மாதத்துடைய இந்த நாட்களிலே இருந்து அடுத்த ஷாபான் வரையிலும் உள்ள ஆயுள்கள், யாருக்கு எத்தனை ஆயுள்கள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மரணம் எப்போது என்று நிர்ணயம் செய்யப்படுகின்றன, அதாவது முடிவு செய்யப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த மாதத்திலே இந்த மாதத்திற்கு பின்னால் திருமணம் செய்வான், சில பேர்கள் குழந்தையும் கூட பெற்றெடுப்பார்கள், ஆனால் அவர்களுடைய பெயரோ மரணம் மௌத்தாகக்கூடியவர்களுடைய பட்டியலிலே இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருடைய அந்த கலாததிர் என்ற அந்த நிர்ணயத்தை, அந்த திட்டத்தை அல்லாஹு தஆலா இங்கே முடிவு செய்கிறார். ஏற்கனவே லவுல் மஹபூதிலே முடிவு செய்யப்பட்டது தான், இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த இறுதி, ஒவ்வொரு ஆண்டினுடைய அந்த வளமையிலே மனிதர்களுக்கு தேவைப்படுகிற கொடுக்கப்பட வேண்டிய உணவு ரிசுக்கையும் ஆயுளையும் பிறப்பையும் இறப்பையும் இது போன்ற அனைத்தையுமே நிர்ணயம் செய்யப்பட்டு முடிவு செய்யப்படுகிற நாட்களாக இந்த சாபான் மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த கிபலாவுடைய மாற்றம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கிற காலம் வரையிலும் மக்காவிலே இருக்கிற காபத்துல்லாவை பார்த்து தொழுது வந்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்த பின்னால் சில மாதங்கள் கழித்து யூதர்களையும் கவர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு பிடிப்பு உண்டாக வேண்டும், ஒரு ஈர்ப்பு உண்டாக வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் கிபிலாவாக வணங்கி வந்த பைத்துல் முக்கத்தஸை பார்த்து கிட்டத்தட்ட 17 மாதங்கள் செல்லல்லாறு சென்றார்கள். அதை கிபிலாவாக ஆக்கிக் கொண்டு தொழுது வந்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் செல்லல்லாசனுடைய அந்த தேட்டமும் அவருடைய விருப்பமும் காபத்துல்லாவை பார்த்துத்தான் தொழ வேண்டும் என்ற நிலை இருந்தது.
இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கதனரா தகல்லுப வஜீஹிக பிஸ்ஸமா பல நுவல்லி அன்னக்கு கிபிலத்தன் தருவாஹா. நபியே, உங்களது முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் உயர்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலே இருந்து நமக்கு உத்தரவு வராதா, கிபிலாவை மாற்றுகிற சட்டம் வராதா என்று நீங்கள் எதிர்பார்த்து எப்போது வழி வரும் என்று வானத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பதை நாம் கவனிக்கிறோம். பல நுவல்லி அன்னக்கு கிபிலத்தன் தருவாஹா, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற அந்த கிபிலாவின் பக்கமே உங்களை பார்த்து உங்களது முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தான். இந்த வசனம் இறங்குகிற போது மஸ்ஜித் குபா என்று சொல்லுகிற மதீனாவுக்கு பக்கத்திலே சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே ஒரு மஸ்ஜிது குபா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இன்றும் இருக்கிறது. அதே மஸ்ஜித் கிபிலத்தைன் என்று சொல்லப்படும், இரண்டு கிபிலாவுடைய பள்ளிவாசல் என்பதாக. சுபோ தொழுகையுடைய நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று அங்கே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். எனவே தொழுகையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், உடனடியாக தொழுது முடிப்பதற்கெல்லாம் அவகாசம் இல்லை, தொழுகையிலேயே என்ன செய்தார்கள், அப்படியே திரும்பிக் கொண்டார்கள். நமது கிபிலா இப்படி இருக்கிறது என்று சொன்னால் பைத்துல் முக்கத்தஸுடைய கிபிலா எதிர்ப்பமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே திரும்பி பைத்துல் முக்கத்தஸிலிருந்து திரும்பி ஹரமை பார்த்து காபத்துல்லாவை பார்த்து திரும்பி என்ன செய்தார்கள், தொழுதார்கள். எனவே அந்த தொழுகையில இரண்டு கிபிலாவை பார்த்தும் அந்த தொழுகை நடைபெற்றது அந்த பள்ளிவாசலில். எனவே அந்த பள்ளிவாசலுக்கு பேர் கிபிலத்தைன், மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவுடைய பள்ளிவாசல் என்று அதற்கு பெயர். இன்றைக்கு கூட நாம் ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் மதீனாவுக்கு சென்றால் அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனை போய் பார்க்க வேண்டும், அங்கே இரண்டு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் என்று நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது இந்த சாபானுடைய 15வது நாள் இந்த பராத்துடைய இரவில் தான் என்பதனை வரலாற்று நூல்கள் பதிவு செய்திருக்கின்றன. அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டினை, ஒரு பழக்கத்தை அல்லாஹு தஆலா இறக்கி கொடுக்கிற போது அதற்குரிய ஒரு உன்னதமான சிறப்பான நாளாக இந்த பராத்துடைய நாளை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நாள், மிக உன்னதமான ஒரு நாள். இந்த நாளை தவற விட்டு விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த நாட்களிலே அதிகமாக தொழுகையிலேயும் விவாதத்திலேயும் திக்ரிலேயும் இஸ்திகாபாரிலேயும் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபானா. ரமலானுக்கு அடுத்து அதிகமான நாட்கள் ஷாபானிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிப்பார்கள். ரமலானுக்கு அடுத்து மற்ற மாதங்களிலே அதிகமான நாட்கள் நோன்பு பிடிப்பதற்கு ஷாபான் மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்திலே நோன்பு வைப்பார்கள். உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷாபான. ஷாபான் மாதம் அல்லாத மற்ற மாதங்களிலே இவ்வளவு அதிகமாக நோன்பு பிடிப்பதை நான் பார்த்ததில்லையே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லாலிக ஷஹ்ருன், இது ஒரு மாதம், யஃபுலு நாஸ் அன்ஹு பைன ரஜபின் வ ரமலான, மனிதர்கள் ரமலானுக்கும் ரஜபுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த மாதத்தை பொடுபோக்குத்தனமாக மறதியாக விடுகின்ற ஒரு மாதமாகும். ரஜபுக்கு அடுத்து ரஜபு சிறப்பான மாதம், அதற்கு அடுத்து வருகிற இந்த ஷாபானை ஒரு பொடுபோக்குத்தனமாக ஒரு அசால்ட்டாக விடுகின்ற மாதம் ரமலானுக்கு மத்தியில் உள்ள மாதம். ஆனால் வஹுவ ஷஹருன் துருஃபாவு ஃபீஹுல் ஆமாலு இலா ரபில் ஆலமீன், இந்த மாதத்தில் தான் மனிதர்கள் செய்கிற எல்லா விதமான நல்ல தீய காரியங்களும் உயர்த்தப்படுகின்றன. நாம் இந்த ஆண்டு முழுவதும் செய்திருக்கிற இந்த செயல்பாடுகளை, நம்முடைய அமல்கள் எல்லாம் ஷாபான் மாதத்திலே உயர்த்தப்படுகிறது. ஷாபான் மாதத்திலே அதற்குரிய அந்த இடத்திலே அதை கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எனவே என்னுடைய அமல் உயர்த்தப்படுகிற போது நோன்பாளியாக இருந்து என்னுடைய அமல் உயர்த்தப்படட்டுமே என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவேதான் அதிகமாக இந்த மாதத்திலே நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷாபானுக்கு சிறப்பில்லை என்று சொன்னால், ஷாபான்ல வருகிற பராத் இரவுக்கு சிறப்பில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல வேறொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான யஸூமு ஷாபான குல்லுஹு, ஷாபான் மாதம் முழுவதும் சில நேரங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள்.
குல்து யா ரசூலல்லாஹ் அஹப்பு ஷுஹூர் இலை தான் தசூமுஹு ஷாபான. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், ஷாபான் மாதத்திலே நோன்பு இருப்பது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா, அதிலே உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதா என்று நான் கேட்டேன். கால சல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யக்துபு ஃபீஹி அலா குல்லி நஃப்ஸின் மைத்தத்துன் தில்கஸ்ஸனா. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய மரணத்தையும் அல்லாஹ் தஆலா எழுதுகிறான், அதாவது இந்த மாதத்திலே அதை தீர்ப்பு செய்கிறான். என்னுடைய அஜல், என்னுடைய தவணை, என்னுடைய ஆயுள் எழுதப்படுகிற இந்த மாதத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனவே அதிகமாக நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாசின் ஓதுகிறோம், இந்த யாசினை கூட நம்ம என்ன நோக்கத்துக்காக ஓதுகிறோம் என்று சொன்னால், மூன்று யாசின் ஓதப்படும் மார்பு தொழுத பின்னால். அந்த பராத்துடைய அந்த இரவனுடைய சிறப்பு மாரிபிலிருந்து துவங்குகிறது. தொழுத முடித்த பிறகு நாம் யாசின் ஓதுகிறோமே, இந்த மூன்று யாசினை ஓதுகிற போது மூன்று நியத்துக்களை வைத்து ஓதுகிறோம். ஒன்று, நம்முடைய ஆயுளுக்காக, ஆயுள் பரக்கத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓதுகிறோம். மற்றொன்று, ரிசுக்களுடைய விஸ்தீர்ணத்துக்காக ஓதுகிறோம். இந்த உலகத்திலே வாழுகிற போது நம்முடைய தேவைகள் நம்மின் மூலமே நிறைவேறுவதற்கும், நம்முடைய தேவைகளுக்காக வேறு எந்த இடத்திலும் சென்று நிற்காமல் நாமும் நமது சந்ததியினர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி இரண்டாவது யாசின் ஓதப்படுகிறது. மூன்றாவது ஒரு யாசின் ஓதப்படுகிறது. எதுக்கு என்று சொன்னால், நமக்கு ஏற்படுகிற இடர்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காண்டி ஓதப்படுகிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? அல்லாஹ்விடத்திலே ஒன்றை கேட்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிறைய நம்மளுக்கு அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கேட்கிற போது வெறுமனே உட்கார்ந்து கொண்டு கேட்டால் அதற்கு பயன் கிடைக்காது. தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு, தன்னை அலங்காரம் செய்து கொண்டு, அல்லது நோன்பு வைத்துக் கொண்டு, தொழுகையை இரண்டக்கா தொழுது விட்டு, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அதற்கு கொஞ்சம் மதிப்பு உண்டு. அது அல்லாமல் போகிற போக்கிலே, வருகின்ற வழியிலே, யா எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடு என்று சொன்னால் கேட்பதிலேயே ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விடுகின்றன. எனவேதான் இது போன்ற நாட்களிலே யாசின் சூரா ஓதி நீங்க கேளுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு, அதாவது நமக்கு வளமைப்படுத்தி தந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ஒரு சந்தேகம் ஏற்படலாம், அல்லாஹ் தஆலா தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிட்டானே, கல்லாக்கதில் முடிவு செய்து விட்டான், ஒவ்வொருத்தருடைய அஜலையும் அவர்களுக்குரிய ஆயுளையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், ரிஸ்க்கையும் முடிவு செய்து விட்டான், பிறப்பிறப்பு எல்லாத்தையுமே முடிவு செய்து விட்டான். அன்றைக்கு உட்கார்ந்து கேட்பதன் மூலமாக என்ன பயன் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சிலர்கள் கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா முடிவு செய்தால உன் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? லிகுல்லி அஜலின் கிதாபு, ஒவ்வொரு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய தவணையும் எழுதப்பட்டு விட்டது. எம்ஹுல்லாஹு மா யஷாவு ஒய்ஸ்பித் ஒய்ந்தஹு உம்முல் கிதாப், எழுதப்பட்ட விஷயங்களிலே அழித்து விடுவதற்கும் அதை அல்லது எழுதப்பட்டதையே தரிபடுத்துவதற்கும் அல்லாஹுவால் தான் முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அழித்து விடுவான், எதை நாடுகிறானோ அதை அப்படியே தரிபடுத்தி விடுவான். ஏனென்று சொன்னால் வைந்தஹு உம்முல் கிதாப், எழுதப்பட்ட அந்த கிதாபுடைய தாய் என்று சொல்லுகிற உம்முல் கிதாப் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அது வேறு யாரிடத்திலும் இல்லை. எனவே நீங்க சந்தேகப்பட வேண்டியதில்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒன்றை நிர்ணயம் செய்து விட்டால் அதை மாற்றுகிற, அதை மாற்றி எழுதுகிற அந்த ஆற்றல் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்படி இருக்கிற போது நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், துவா செய்கிறோம். எத்தனையோ ஹதீஸ்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன, அத்வாவு ரத்துல் பலா, மனிதனுக்கு ஏற்படுகிற இடர்களை அது அவனுக்கு ஏற்படுவது என்று இருந்தாலும் கூட, எழுதப்பட்டிருந்தாலும் கூட, துவாவின் மூலமாக அதை தடுக்க முடியும். அசதகத்து ரத்துல் பலா, தர்மத்தின் மூலமாகவும் மனிதனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை தடுக்க முடியும் என்றெல்லாம் ஹதீஸுகள் இருக்கிறதே. அப்படி இருக்கிற போது, ஒன்றை செய்கிற போது, ஒரு நல்ல காரியத்தை செய்கிற போது அதை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த யாசின் சூரா மட்டும்தான் ஓதணுமா, வேற சூறாக்கள் ஓதக்கூடாதா, இப்படியெல்லாம் கேட்பார்கள். திருக்குறானிலே அல்லாஹாலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய குரானிலே ஏராளமான சிறப்புகளும் ஏராளமான அகமியங்களும் இருக்கின்றன, நமக்கு அது தெரியாது. அல்லாஹாலாவுடைய கலாம் சரீஃபில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்கிறது, ஒவ்வொரு சூறாக்களுக்கும் இருக்கிறது, சில ஆயத்துகளுக்கும் இருக்கிறது. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆயத்துல் குர்சிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. குரானிலே ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கரா சூராவுடைய கடைசியில் வருகிற ஆமனர் ரசூலு என்று துவங்குகிற அந்த ஆயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. சூரத்தில் ஹஸ்ரிலே வரக்கூடிய அந்த ஆயத்துக்கு சிறப்பு இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு இருக்கிறது. சில சூராக்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. அலம்கு சூராவுக்கு சிறப்பு இருக்கிறது. குலல்லாவு சூராவுக்கு சிறப்பு இருக்கிறது. இவையெல்லாம் ஹதீஸுகளிலே ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல யாசின் சூராவுக்கும் சிறப்பு இருக்கிறது. யாசின் சூராவுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நாக்கபின் யசார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால கல்புல் குர்ஆன் யாசீன். யாசீன் என்பது குர்ஆனுடைய இருதயம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு சூராவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. யாசீனுக்குள்ள சிறப்பு என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு எப்படி இருதயம் முக்கியமோ, ஒரு முக்கியமான உறுப்போ, அதுபோல குர்ஆனுடைய கல்பு அது குர்ஆனுடைய இருதயம். லா யக்ரஹுஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹ வத்தாரல் ஆஹிரா. எந்த ஒரு மனிதர் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டியும் மறுமை நாளுக்காக அந்த நோக்கத்துக்காக வேண்டியும் யார் அந்த யாசினை ஓதுகிறாரோ, இல்லா அவர் அல்லாஹு லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை, உறுதியாக சொல்கிறார்கள். அந்த யாசின் சூரா ஓதப்படுகிற போது, அல்லாஹுக்காக வேண்டி ஓதப்படுகிற போது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் விட்டு விடுவதில்லை, கண்டிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள், அக்ரஊஹா அலா மௌதாக்கும், உங்களிலே மரணித்தவர்களுக்கு நீங்கள் அந்த யாசி சூராவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் மற்ற சூராக்களை என்ன செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு ஓத சொல்லவில்லை, உங்களிலே மௌத்தானவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன லிகுல்லி ஷய்யின் கல்பன் கல்புல் குர்ஆன் யாசின். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது. குர்ஆனுடைய இருதயம் யாசின் ஆகும் என்று சொல்லிவிட்டு, வமன் கரா யாசின் கதபல்லாஹு பிக்ராதிஹா கிராத்துல் குர்ஆனி அஷர மர்ராத்தின். எந்த ஒரு மனிதர் ஒரு முறை யாசின் சூராவை ஓதுவாரோ, அவர் 10 முறை குர்ஆன் ஓதினால் என்ன நன்மையை பெறுவாரோ அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் ஒரு குர்ஆனை ஓதுவதே ரொம்ப சிரமம், பல நாட்களாகும், சில பேர்த்துக்கு மாதங்களாகும். ஆனால் யாசின் சூராவை ஒரு 5-10 நிமிடங்களிலே ஓதிவிட முடியும். அப்படி ஓதிவிடக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த யாசின் சூராவை ஒரு மனிதன் ஒரு முறை ஓதுகிற போது, ஒரு மூமின் ஒரு முறை ஓதுகிற போது, 10 குர்ஆன் முடித்த நன்றி அவனுக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், வன் ஜுந்து பின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரா யாசீன் ஃபீ லைலத்தி பித்யா ஃபீ லைலத்தின் இப்தியா வஜ்ஹில்லாஹி ஃபர லஹு மா தக்கதம ஃபர லஹு மா தக்கதம. ஒரு மனிதர் யாசீன் சூராவை ஒரு இரவிலே ஓதினால், இரவு பகலிலே ஓதுவதை விட இரவிலே ஓதுவது மிகச் சிறப்பு. எனவேதான் நாம் இரவுகளிலே அதிகமாக அந்த யாசின் சூராவை ஓதுகிறோம். அதுக்காக பகலிலே ஓத வேண்டாம் என்பதல்ல, அதுக்கு பின்னால் ஹதீஸ் வருகிறது. இரவிலே ஒரு மனிதர் அந்த சூராவை ஓதுகிற போது, அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி அவர் ஓதுவாரானால், அவர் கடந்த காலங்களிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடுகின்றன என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸிலே அத்தாபின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே, பலகனி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் கரா யாசீன் ஃபீ சத்ரின் நஹாரி குலியத் லஹு ஹவாயிஜுஹு. எந்த ஒரு மனிதர் பகலுடைய நேரத்தின் போது அந்த யாசின் சூராவை ஓதுகிறாரோ, அவருடைய தேட்டங்களும் அவருடைய நாட்டங்களும் நிறைவு செய்யப்படுகின்றன. அவர் என்ன விருப்பத்திற்காக வேண்டி ஓதுகிறாரோ அந்த விருப்பம் நிறைவேற்றி விட்டு வைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற பல சூராக்களுக்கு பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். யாசின் சூராவை பொறுத்தவரை இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் நமது முன்னோர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யாசின் சூராவை ஓதி ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஒரு வியாபாரம் துவங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பயணம் போவதாக இருந்தாலும் சரி, என்ன நோக்கமாக இருந்தாலும் சரி, மரணித்தவர்களுக்காக மட்டுமல்ல, உயிரோடு இருப்பவர்களுக்காக வேண்டியும், அவர்களது குணாதிசயங்களுக்காக வேண்டியும், எல்லா விதமான நன்மையான ஹாஜத்துகளுக்காக வேண்டிய யாசின் சூரா ஓதுகிற வளமை இஸ்லாமிய சமூகத்திலே இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது. குர்ஆனிலே அதிகமான நபர்களுக்கு எந்த சூரா ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால், யாசின் சூரா தான் ஞாபகம் இருக்கும். குர்ஆன் நிறைய பேர்கள் குர்ஆனை முழுமையாக மரணம் செய்த ஹாஃபிதுகளாக இருக்க மாட்டார்கள். ஏதாவது சில சில சூறாக்கள் தெரியும், ஆனா நிறைய பேத்துக்கு குரானில மற்ற சூறாக்களை விட அதிகமாக மரணம் இருக்கிற சூறாவாக யாசின் சூறா தான் இருக்கும் என்பதனை உலகிலே இருக்கிற அத்தனை மக்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிற காரணத்தினால்தான், அதற்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த சூறாக்கள் ஓதப்படுகின்ற வளமை நம்மிடத்தில் இருக்கிறது. இது தப்பான காரியம் ஒன்றும் அல்ல. இதற்காக வேண்டி இது ஓத வேண்டாம், இதை கடைபிடிக்க வேண்டாம் என்று மக்களுக்கு மத்தியிலே நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்யப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவைகளை முறையாக செய்கின்ற வளமை இஸ்லாமிய சமூகத்திலே தொன்று தொட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன் தவாம அலா கராத்திஹா, இந்த யாசின் சூராவை யார் தொடர்ச்சியாக வழக்கமாக ஓதி வருகிறாரோ, குல்லு லைலத்தின் ஒவ்வொரு இரவிலும், ஒவ்வொரு இரவிலும் அதை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டாரோ, சும்மா மாத்த மாத்த ஷஹீதா, அவர் இறக்குகிற போது ஷஹீதுடைய ஸ்தானத்திலே உள்ளவராக இறந்து போவார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த சூராவுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். வேறொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் தகலல் மகாபிர, நீங்கள் கபரிஸ்தானுக்குள்ளே நுழைந்தால் சூரத்து யாசின், சூரா யாசினை ஓதுங்கள். கபரிஸ்தானுக்குள்ளே நுழைந்து விட்டால் யாருக்கு மரணம் இருக்கிறதோ அவர்கள் சூரா யாசினை ஓதுங்கள். அப்படி ஓதுவதன் மூலமாக அன்றைய நாளிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த கபருடைய வேதனை லேசாக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான், கபருக்கு நாம போனாலும் யாசின் சூரா ஓதுறோம், எங்க போனாலும் யாசின் சூரா ஓதுறோம். அந்த சூராவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிற காரணத்தினால்தான் அப்படியெல்லாம் ஓதுகிற வளமை நம்மிடத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இடையிலே மற்றவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளையும் பண்பாடுகளையும் நாம் தள்ளி வைக்க வேண்டிய நிலை இல்லை. அது மட்டுமல்ல, அந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல நன்மைகள் அந்த கபராளிக்கு கொடுக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கபருடைய வேதனை லேசாக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த சூறாவில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உரிய எண்ணிக்கையின் அளவு அவர்களுக்கு நன்மை வழங்கப்படுகிறது. ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பிலே, ஓ ஃபுதிஹத்துலஹு அபுவாபுல் ஜன்னா, இந்த சூரா யாசினுடைய அந்த பரக்கத்தின் மூலம் அந்த கபராளிக்கு சுவனத்துடைய வாசல்களை திறந்து விடப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு விஷயம் அதில் அடங்கி இருக்கிறது. குர்ஆனிலே யாசின் சூராவுக்கு மட்டுமே ஹதீஸ்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான ஹதீஸுகள், அது அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸுகளை நாம் பார்க்க முடியும். உம்மு தர்தா ரலியல்லாஹு சொன்னார்கள், காலமா மின் மையத்தின் கர அலைஹி சூரத் யாசின் இல்லா ஹப்பனல்லாஹு அலைஹி. ஒரு மனிதர் சக்ராத்துடைய நிலையிலே கிடக்கிறார், மரணத்தை எதிர்நோக்கி கிடக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே யாசின் ஓதப்படுமானால் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த மரண வேதனையை லேசாக்காமல் இருப்பதில்லை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் குர்ஆனை ஓதுகிற அந்த நிலை, அதாவது மையத்தாக போகக்கூடிய சக்ராத்துடைய நிலையிலே இருக்கக்கூடியவருடைய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், யாசின் சூரா ஓத வேண்டும். சூரத் ராதி என்ற ஒரு சூரா இருக்கிறது, அந்த சூராவையும் ஓதுவார்கள். காரணம், அந்த மரணத்துடைய அந்த வலி, அந்த வேதனை குறைய வேண்டும் என்பதற்காக, லேசாக வேண்டும் என்பதற்காக. இப்படியெல்லாம் ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அஸத் இப்னு பதா என்று சொல்லுகிற ஒரு பெரிய அறிஞர், அவர் உலைஃப் இப்னுல் ஹாரித் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டுக்கு போயிருந்தார். அவர் அவருடைய சகோதரி உலைஃப் இப்னு ஹாரித் என்பவருடைய சகோதரி மரண தருவாயிலே கிடந்து கொண்டிருந்தார். பார்த்தபோது அங்கே வந்தவர்கள் சிலவர்கள் மருத்துவர்கள் வந்து பார்ப்பார்கள், இதையாவது சொல்லிட்டு போவாங்க, அல்லது மற்றவர்கள் வந்து பார்ப்பார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது போயிடும், அது மாதிரியான கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் வளமை, சில பேர்களுக்கு அந்த அறிகுறி தெரியும். அசதுர் வதா அவர்கள் வந்தபோது அந்த அம்மையார், அந்த இவருடைய சகோதரி அந்த அம்மையார் சக்கராத்திலே இருக்கிறார். பார்த்த உடனேயே இவருடைய சக்கராத்துடைய நிலை என்று அவர்களுக்கு விளங்கிவிட்டது. எனவே அங்கே இருப்பவர்களை பார்த்து கேட்டார், பக்கால அல்பீக்கும் மண் எக்கரோ சூரத் யாசின், யாசின் சூரா ஓதக்கூடிய நபர்கள் உங்களிலே யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார். யாருக்காவது யாசின் சூரா தெரியுமா, ஓதக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்போது ஒரு மனிதர் சொன்னார், நான் எனக்கு ஓத தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க ஓதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த பெண்மையுடைய பக்கத்திலே உட்கார்ந்து அந்த ஓதுங்கள் என்று சொன்னார். அப்படி ஓதி சுபஹான, அதாவது கடைசி வசனம், சுபஹான வதரபல்லாஹு மசலன், அந்த தொடரிலே வருகிற அந்த கடைசி வசனம் ஓதுகிற போது அந்த உடலிலே இருந்து அந்த ரூஹு பிரிந்து போய் விடுகிறது. அப்படி பிரிந்து போய் விட்ட உடனேயே அசத் இப்னு வதார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், பமன் ஹலர மின்குமுல் மௌத ஃபஷத்தத அலைஹுமுல் மௌத ஃபல்யக்ர அலைஹி யாஸீன் ஃபைன்னஹு யுஃபிஃபு அலைஹில் மௌத. உங்களிலே யாருக்காவது மரணத்துடைய நேரம் நெருங்கிவிட்டது என்று சொன்னால், அந்த மரணத்தினுடைய நேரத்திலே ரூஹு வந்து இழுத்து கொண்டிருக்கிற போது, கடுமையான முறையில் அந்த வேதனை இருந்து கொண்டிருக்கிற போது, சீக்கிரமா சில பேர்த்துக்கு ரூஹு பிரியாது, ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். சில பேர்கள் பல நாட்கள் சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி எல்லாம் இருக்கிறது. இது மாதிரி நிலை இருக்கிற போது நீங்க யாசின் சூராவை ஓதுங்கள். அந்த நேரத்திலே பைன்னஹு யுஹஃபிஃபு அலைக்குமுல் மௌத, அவர்களது மௌத் அவர்களுக்கு லேசாக இருக்கும் என்று சொன்னார்கள் அஸத் இப்னு வதா என்று சொல்லுகிற அந்த பெருமகனார். அப்ப இது மாதிரியான வளமை ஆரம்ப காலம் தொட்டு அந்த சூராவுக்கு ஒரு தனித்தன்மையும் இருக்கிறது, ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. என்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலைகள்ல அந்த சூரா ஓதுவது வழக்கம். நாம எப்போ ஓதுறோமோ இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யறோம், பள்ளிவாசல்ல மூணு சூ யாசின் சூரா ஓதுறோம். சில பேர்கள் இப்போ மௌத்தானவங்களுக்கு கூட யாசிறது கிடையாது, ஒரு மூணாவது அமைக்கு ஒரு ஏழாவது அமைக்கு. அது நிறைய பேர் தடுத்து வச்சிடறாங்க, வேதவானா அதெல்லாம் சிறுக்கு, அதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லை, பாவமான காரியம் என்றெல்லாம் சொல்லி எதையாவது சொல்லி தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் நிறைய பேர் அப்படி செய்வது இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்க யாசின் சூரா மௌத்தானவங்களுக்கு ஓதுகிற போது நீங்க சாப்பாடு ஆக்கி ஆளுமை கூப்பிட்டு மோதினரை கூப்பிட்டு தான் ஓதணுங்கிற கட்டாயம் இல்லை, அது எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் இருப்பதும் இல்லை. சில பேர்கள் சொல்வார், இவங்க வயிற்று வளர்க்கறதுக்காக இதை பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த தேவையே இல்லை. உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஓதுங்கள், அல்லது உங்க வீட்டில் யாருக்கு தெரிந்திருக்கிறதோ அவர்களை வைத்து நீங்கள் குரான் ஓதுங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த நாளையிலே கபராளிகளுக்காக வேண்டி துவா செய்யறது, அவங்களை ஏன்னா அல்லாஹ்வுத்தாலா பல கோடி மக்களுடைய பாவங்களை மன்னிக்குகின்ற இரவு இந்த இரவு. எனவே அதிலே நமது பெற்றோர்கள், நமது சகோதரி, நமக்கு முன்னால் மரணித்தவர்கள் விடுதலை செய்யப்படுகிற அந்த பட்டியலிலே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்காக யாசின் சூரா ஓதி துவா செய்வதால் இன்னும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் முடிந்தால் தினமும் ஓதுங்கள். காலையிலும் மாலையிலும் ஓதுகிற வழக்கத்தை வைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் காலையிலே சுபூடைய நேரத்தில் யாசின் சூரா ஓதுகிற போது அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது, அன்றைய நாள் முழுவதும் அவனுக்கு தேவையான ரிசுக்கு வழங்கப்படுகிறது என்றெல்லாம் பல செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சூராவை ஓதுவதை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சூராவுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் நமக்கு இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் இப்னு ஹத்தாப் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யர்ஃபவு பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயலவு பிஹி ஆகரீன். அல்லாஹ் தஆலா சிலர்களை இந்த குர்ஆனின் மூலம் உயர்த்துவார், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்துவார். வயலவு பிஹி ஆகரீன், சிலர்களை அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமே தாழ்த்துவான், அவர்கள் வெற்றி பெறவே முடியாது. குரான் வசனங்களைத்தான் சொல்வார்கள், ஆதாரமாக சொல்வார்கள், குரானை தான் நாங்கள் படித்தோம் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் நேர்வழி பெறவே முடியாது. குரானின் மூலம் அல்லாஹ்வுத்தால சிலர்களுக்கு நேர்வழி காட்டி உயர்த்துவதும் உண்டு, சிலர்களுக்கு தவறான வழி காட்டி என்ன செய்வதும் உண்டு, தவறான பாதையிலே திருப்பி விடுவதும் உண்டு. காதியான் இருக்கா பாருங்க, அவங்கள போய் கேளுங்க, குரான் வசனத்தையா ஓதுவாங்க ஆதாரமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி இல்லை, மிர்சாத் உலா முகமது என்று சொல்லுகிற தங்களது தலைவர் தான் நபி என்று சொல்வதற்கு குரானிலே இருந்து ஆதாரத்தை கொண்டு வருவார்கள். அப்ப அப்படித்தான் நடக்கும். குரானின் மூலம் அல்லாஹ் சிலர்களுக்கு நேர்வழி காட்டி சிலர்களை கரை சேர்ப்பான், சிலர்களை அல்லாஹால வழிகேட்டிலே விட்டு விடுவான் என்பதனை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும் என்று கூறி சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் குரானிலே கேட்கிறான், மனிதர்கள் சிலர்கள் சிலர்களை செய்ய வேண்டாம் என்று தடுப்பது, அதெல்லாம் பராத்துக்கெல்லாம் நீங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் போகாதீங்க, கூட்டம் சேராதீங்க, தஸ்மி தொழுகன்னு ஒண்ணு கிடையாது. தஸ்மி தொழுகையை பற்றி நீண்ட ஹதீஸ் இருக்கிறது, புகாரி மற்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரி ஒரு தொழுகை எல்லாம் கிடையாது, இதெல்லாம் இவங்களா உண்டாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லி எந்தெந்த நாட்களிலே சிறப்பான நாட்களிலே மக்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை தடுக்குகிற வழக்கை வளமை மனிதர்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அரைத்தல்லதி என்ஹா அப்தன் இதா சல்லா, மனிதர்களை தொழ வேண்டாம் என்றும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டாம் என்றும் தடுக்கக்கூடிய நபர்களை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். இது யாரு ஆரம்பத்தில் செய்துட்டு வந்தாங்கன்னா குஃபார்கள் தான் செய்து கொண்டு வந்தார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவர்கள் தான் செய்து கொண்டு வந்தார்கள். தொழுகிறவனை பார்த்து நீ தொழுக வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? குரானை ஓதுபவனை பார்த்து நீ ஓத வேண்டாம், திக்ரி செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படி சொல்கிறவர்கள் தவறான வழியிலே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு என்று நமது முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய பண்பாடுகளை அவர்கள் செய்து காட்டிய அந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதிலே நாம் முந்தி செல்லுகிற வளமை நம் இடத்திலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரர்களே, எனவே பள்ளிவாசலே ஓதிவிட்டால் பூர்த்தியாகிவிட்டது என்று யாரும் போய்விடாமல் வீடுகளிலும் சென்று ஓதுங்கள். ஓதக்கூடியவர்களை வைத்து யாசின் சுரா ஓதுகின்ற வளமையை உண்டாக்குங்கள். இதுபோன்ற சிறப்பான நாட்களில், அதுவும் ஜும்மாவுடைய இரவு போன்ற நாட்களிலும் யாசின் சுரா ஓதுவதிலே அதிக நன்மை இருக்கிறது. எனவே நாம் பள்ளிவாசலுக்கு மாறி தொழுது பின்னாடி யாசின் சுரா ஓதுவோம், இதிலும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர்களது வீடுகளிலே யாசின் சுரா ஓதுகின்ற அந்த வளமையை ஒவ்வொரு நாட்களும் செய்கின்ற வளமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்திலே செய்வதில் அது மிகப்பெரிய சிறப்பும் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜலசானு தாலா நம்மை நேரிய பாதையை நமக்கு காட்டி அந்த நேரிய பாதையின் மீது உறுதிப்படுத்தி நமது வாழ்வை இஸ்லாமிய வாழ்வாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டுக்கிறேன். இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ தாவான் அஹமதுல்லா ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.